நமஸ்காரம். பொதுவாக சீதை ராமன் ஆகியவர்களுடைய கதை ஸ்ரீராமாயணத்தில் இருக்கும். வால்மீகி ராமாயணத்தை கொண்டுதான் ராமனுடைய கதையே நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் மற்ற புராணங்களிலும் ராமாயண கதை இருக்கும், பாகவதத்தில் கூட உள்ளது. ஆனால் வெகு சுருக்கமாக இருக்கும். ராமாயணத்தில் விளக்கத்தை கண்டுகொள்க என்றிருக்கும். புராணங்களும் இதிகாசங்களும் ஒன்றுக்கொன்று உதவி கொள்ளும். அதில் ஒரு சுவையான தகவல் கருட புராணத்தில் உள்ளது. சீதை ராமனை பற்றி அங்கு ஒரு கதை வருகிறது. எதையோ பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறார். அப்போது உதாரணத்துக்கு சீதாராமர்களின் கதை வருகிறது. இந்த கதை ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை உள்ளது. ராமனும் சீதையும் சித்திரக்கூடத்தில் உள்ளார்கள். பரதன் நாட்டை சமர்ப்பிக்க வருகிறார். திரும்ப வர வேண்டுகிறார். ராமன் மறுத்துவிடுகிறார். பரதன் வந்தபோதுதான் தன் தந்தையார் வானுலகத்துக்கு ஏகினார், சொர்க்கம் சென்று விட்டார் என்பதே ராமன் அறிவார். அதுவரை தந்தை மரித்தது அவருக்கு தெரியாது. விஷயம் தெரிந்த பிற்பாடு தர்ப்பணம், ஜலாஞ்சலி, ஸ்ராத்தம் ஆகியவை செய்ய வேண்டும். ராமன் சீதையிடம் சொல்லுகிறார், ஆமாம், ஸ்ராத்தம் பண்ண வேண்டும். அதற்குரிய பிராமணர்களை கூப்பிடுகிறார்கள். மூன்று முனிவர்கள் வந்து நிமந்திரணமாக உண்ணுவதற்காக அமர்ந்தனர். பண்ண வேண்டிய தளிகையெல்லாம், காய்கறிகளையெல்லாம் தயார்படுத்தி வைத்திருந்தாள் சீதை. ஆனால் ஏனோ அவர்களுக்கு பரிமாற வரவில்லை. சாதித்தால் தானே சாப்பிட முடியும். ராமனும் சீதே ஏன் வரவில்லை, நேரமாகிறது, வந்த பிராமணர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரம் வா என்றார். ஆனால் சீதையோ, நான் எப்படி வருவேன் ராமா என்று உள்ளே இருந்து கொண்டே குரல் கொடுத்தாள். ஏன், நீதானே எல்லாம் பண்ணியிருக்கிறாய், பரிமாற வேண்டாமான்னு கேட்டார். நானோ மாந்தோல் மரவுரி அணிந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆடையோடு எப்படி அவர்கள் முன்னால் வருவேன் என்று சீதை கேட்டாள். ராமனுக்கு ஆச்சரியம். அதென்ன, வந்திருக்கிற பிராமணர்கள் முனிவர்கள், வந்துதானே ஆக வேண்டும் நினைத்தார். அப்போது சீதை சொன்னது, இவர்களை நான் உண்ண வந்த பிராமணர்களாக பார்க்கவில்லை. நீ என்ன என்று சொல்லி இவர்களை வணங்கி வரித்தாய். பித்திருக்கள் ஸ்தானத்தில் வைத்து தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா என்றுதானே இவர்களை வரித்திருக்கிறாய். நாமே கூட பித்திருக்களுடைய ஸ்தானத்தில் ஒருத்தரை, பிரத்யட்சமாக மகாவிஷ்ணுவனுடைய ஸ்தானத்தில் ஒருத்தரை என்றெல்லாம் கொண்டுதான் சாத்தம் பண்ணுகிறோம். எப்போ அவரிடத்தில் தர்ப்பத்தை சேர்த்து நீர்தான் இன்னாருக்கு பிரதிநிதி என்று சொல்லிவிட்டோமோ, அவரை அப்புறம் இப்போதிருக்கும் சுவாமியாக பார்க்கக்கூடாது. அந்த தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் விஷ்ணுவுக்கும் அவர்களுக்கே பிரதிநிதியாக பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மால் மன நிறைவோடு ஸ்ராத்தம் பண்ண முடியும். பார்க்கும்போது இவர்கள் முகமே தெரியாமல் அவர்கள் முகம் தெரிய வேண்டும். அதைத்தான் சீதை கூறினாள். ராமா, இங்கு அமர்ந்திருப்பது தசரதர், அவர் தந்தை அஜமகாராஜர், அவருடைய தந்தை. அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது மாமனார் முன்னாலும் மாமனாரின் தந்தை முன்னாலும் எப்படி நான் இப்படி வருவேன்? இவர்கள் இங்கிருக்கும் முனிவர்களாக என் கண்ணுக்கு படவில்லை. மாமனாராகத்தான் படுகிறார் என்று சீதை கூறினாள். ராமனுக்கு ஆச்சரியம். நாம் கூட சாத்தம் செய்கிற நாம் கூட இவர்களை இங்கமர்ந்திருக்கும் முனிவர்களாக பார்த்தோம். ஆனால் சீதை அவர்களை பிதற்களாகவே பார்த்திருக்கிறாளே. எவ்வளவு நேர்த்தியாக வளர்த்திருக்கிறார் ஜனகர். ஏனால் நாம் கர்மங்களை செய்யும்போது யாரை வரிக்கிறோமோ இன்னார் என்று சொல்லி அக்ஷத்தையோ எள்ளோ தர்ப்பமோ சேர்க்கிறோமோ அவர்கள் அந்த பழையவருக்கு பிரதிநிதியாகவே தான் உள்ளார்கள். இவர்களை பார்ப்பதாக கொள்ளக்கூடாது, அவர்களையே பார்க்க வேண்டும். அந்த ஸ்ரத்தை வருவதைத்தான் ஸ்ராத்தம் என்று சொல்லுகிறோம். அந்த ஈடுபாடு, அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அதான் ஸ்ராத்தம். இந்த விஷயத்தை ஜனகனிடத்தில் சீதை கற்று கடவுளான ராமனுக்கே உபதேசித்திருக்கிறாள்னால் அந்த அளவுக்கு தர்மபத்னி தன் பர்த்தாவை வழி நடத்துபவளாக இருக்க வேண்டும். இந்த கதையால் சீதையினுடைய பெருமையும் தெரிந்து கொண்டோம், ஸ்ராத்தம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிற உண்மையும் புரிந்து கொண்டோம். இந்த கதை கருட புராணத்தில் ஸ்ராத்தமெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது இப்படி சீதை பேசினாள் என்று எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுள்ளது.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.